بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما
நாம் இன்று எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் எந்த ஒரு ஊரை எடுத்தாலும் எந்த ஒரு கிராமத்தை எடுத்தாலும் எல்லோருடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் என்னப்பா இது, எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வருகின்றது, எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்றார்கள் தகர்க்கப்படுகின்றார்கள் என்ற வார்த்தை சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் அனைவர்களுடைய வாயில் இருந்தும் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஸ்பிஹு ரஜுல முஃமினன் வயும்ஷி காஃபிரா வயும்ஷி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா. காலை நேரத்தில் முஸ்லிமாக இருப்பார், அவர் செய்யக்கூடிய சிறு செயல்களின் காரணமாக மாலை நேரத்தில் காஃபிராக மாறிவிடுவார். வயும்ஷி முஃமினன், அவர் மாலை நேரத்தில் முஸ்லிமாக இருப்பார், வயுஸ்பிஹு காஃபிரா, அவர் அதே நிலையில் இருந்துவிட்டு காலை நேரத்தை அடையும் பொழுது அவருடைய செயல்களின் காரணமாக அவர் காஃபிராக மாறிவிடுவார் என்பதாக அதில் சொல்லலாம் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீத்துக்கு காலை நேரத்தில் எப்படி முஸ்லிமாக இருப்பது, மாலை நேரத்தில் எப்படி காஃபிராக மாறுவது என்பதற்காக இரண்டு சம்பவங்களை நான் முன்வைக்கின்றேன். அது இரண்டுமே ஒரு மனிதன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அவனுக்கு ஹிதாயத்துக்கு வழிவகுக்கும். அதே போன்று தான் அவன் எவ்வளவு பெரிய தக்வா உள்ள மனிதனாக இருந்தாலும் அவருடைய சில செயற்பாட்டின் காரணமாக அல்லாஹ் நாடவில்லை என்றால் அவருக்கு அந்த ஈமான் இல்லாமல் மரணிக்க வைக்கும் என்பதை அந்த இரண்டு சம்பவங்களை வைத்தும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். சுமார் ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலே இருந்து எமது நாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய 3 மாதங்கள் அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சஞ்சிகை முஜித்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே நான் சுமார் 12-13 வருடங்களுக்கு முன்னால் வாசித்தேன். ஒரு மனிதர் அவர் பிறந்ததில் இருந்து அவருடைய வயது சுமார் 55 அல்லது 56 வரைக்கும் இவர் ஒரு நாளும் பள்ளி பக்கம் சென்றதும் இல்லை, அவர் தொழுகையை நிறைவேற்றியதும் கிடையாது. ஒரு நாள் இவருடைய வேலை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் மது அருந்துவார், மது போலையிலே அதே நிலைமையிலே வந்து தன்னுடைய வீட்டிலே உறங்குவார். இவருக்கு திருமணம் செய்து பல வருடங்களுக்கு பின்னால் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது, சுமைரா என்ற பெயரையும் சூட்டினார். வழமை போல் இந்த மனிதர் ஒரு நாள் மது அருந்திவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க கூடாதோ, அப்படிப்பட்ட சில காட்சிகளை சீரியனுடைய வடிவத்தில் அல்லது பென் டிரைவ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளிலே அவர் பார்க்கக்கூடிய காட்சிகளை போட்டு வீட்டுக்கு கொண்டு வருகின்றார். வளமையாக வருவார், வரக்கூடிய நேரத்திலே தான் இருக்கக்கூடிய ரூம் தொடர்ந்திருக்கும், மனைவிக்கு தெரியும், எனது கணவர் மது பெரியர் என்பதாக மனைவிக்கு தெரியும். மனைவி என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் அவரிடம் கூறுவார், நான் வீட்டின் உடைய சாவியை இந்த இடத்தில் வைக்கிறேன் என்பதாக கூறிவிட்டு மனைவி உறங்கி விட்டார். பல நாட்களுக்கு பின்னால் தவமிருந்து பல பிரார்த்தனைகளை அவருடைய மனைவி அல்லாஹ்விடம் கேட்டது இணங்க, இவர் தான் பிறந்ததில் இருந்து இதுவரைக்கும் தொழுகையை நிறைவேற்றியது கிடையாது, பள்ளி பக்கம் சென்றதும் கிடையாது, அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் வயோதிப்ப பருவத்தில் இவருக்கு அந்த ஹுமைரா என்ற பெண் குழந்தையை வழங்குகின்றான். அந்த குழந்தைக்கு 5 வயது, அந்த குழந்தை முடித்துக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய தந்தை அழகான முறையிலே வீட்டுக்கு வருகின்றார், மது போலையிலே வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் குழந்தை தூக்கமாக இருக்கின்றது என்பதாக நினைத்து இவர் மது போலையில் தன்னுடைய அறையின் உடைய கதவை மூடுவதற்கு மறந்துவிட்டு இந்த காட்சிகளை பார்க்க கூடாதோ, இந்த காட்சிகளை பார்த்தால் அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெறுப்பார்களோ, அப்படிப்பட்ட காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த பயமும் இல்லை, யாரும் என்னை பார்க்கல என்பதாக நினைத்து அவர் மது போதையில் பார்க்க கூடாத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். கை சேதம் என்னவென்றால், ஏதோ தவறுகளாக அந்த குழந்தைக்கு முழிப்பு வருகின்றது. 5 வயது குழந்தை ஓடோடி வருகின்றது, தந்தைக்குடைய ரூமுக்குள்ளே செல்கின்றது, தந்தையை பார்த்து கூறுகின்றது, என்னுடைய அருமை தந்தையே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறிய குழந்தை மீண்டும் சென்று உறங்கிவிட்டது. இவர் மது போதையில் இருந்தாலும், பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை என்றிருந்தாலும் இவருக்கு மனதிலே ஒரு கவலை. பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த குழந்தை, நான் பார்க்க கூடாத காட்சியை பார்த்ததை எனது குழந்தை கண்டு விட்டதல்லவா, எனது குழந்தையுடைய உள்ளம் பிஞ்சு உள்ளம், அந்த குழந்தையின் உடைய உள்ளத்தில் நான் கண்ட காட்சிகள் பதிந்திருக்குமோ என்ற எண்ணத்தில் மனைவிக்கும் சொல்லாமல் குழந்தைக்கும் சொல்லாமல் தான் இருந்த இடத்தை விட்டு பல மைல் தூரம் இவர் நடக்கின்றார். நடக்கக்கூடிய நேரத்திலே இவருக்கு மனதில் மீண்டும் மீண்டும் யோசனை வருகின்றது. அழகான முறையில் அல்லாஹ் பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை தந்தான். அந்த குழந்தையோடு இவ்வளவு இறக்கமாக பழகினோம். 5 வருடங்களும் ஆகிட்டே இந்த குழந்தை இப்படி ஒரு காட்சியை கண்டதேனால் பொறுக்க முடியாமல் இருக்கின்றதென்று அவருடைய வீட்டில் இருந்து சுமார் 20 அல்லது 18 கிலோமீட்டர்கள் இவர் நடக்கின்றார். நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் சுபஹுடைய அஸானுடைய சவுண்ட் இவருடைய காதுக்கு விளங்குகிறது. இவர் நடந்த கிலோமீட்டர் தூரம் 18 அல்லது 7 2 கருத்துகள் அதிலே போடப்பட்டிருந்தது. அந்த பள்ளியிலே சுபஹுடைய அஸானுடைய சவுண்ட் சொல்லப்படுகின்றது. இவருக்கு மனதில் ஏதோ ஒரு மனிதர் வந்து, இந்த காவலு பள்ளிக்கு போங்களே, மழை பெய்ஞ்சா சரி பள்ளிக்கு ஒதுங்குங்களே என்று சொல்றத போல யாரோ ஒரு மனிதர் வந்து தன்னிடம், இன்றைக்கு சரி பள்ளிக்கு போங்களே என்று சொல்றத போல இவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்பட இவரும் மது போதை கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. அந்த பள்ளியை நோக்கி செல்கின்றார். செல்லக்கூடிய நேரத்திலே பள்ளியிலுடைய இமாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த மது பிரியருக்கு, இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டுகின்றார். பள்ளியில் உள்ள இமாமும் சுபஹுடைய தொழுகை நடத்துகின்றார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதற்கு பின்னால் பள்ளியில் உள்ள இமாம் ஓதுகின்றார் சூரத்துல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே வரக்கூடிய ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق إن رسول قولي أم دعاية أولهم رار إبر مدو قولي إندالو இவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுவது அவருக்கு விளங்குகிறது. அந்த குர்ஆனின் உடைய ஆயத்தின் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை கொண்டும் அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாகவும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற கருத்தில் அந்த இமாமும் ஓத இவரும் தக்பீரில் மாலை மாலையாக அணுகின்றார். தன்னுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அருகாமையில் இருந்த நபரை பார்க்கின்றார். பல வருடங்களாக தன்னுடன் ஒரே வகுப்பில் படித்த நண்பர், தனக்கு பல சந்தர்ப்பங்களில் உதவி செய்த நண்பர், தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அந்த நண்பரிடம் நடந்த விடயங்கள் எல்லாவற்றையும் கூறுகின்றார். அந்த நண்பர் கூறுகின்றார், இதற்கு பின்னால நீங்க மது அருந்தாதீங்க என்பதாக கூறி உங்களுடைய வீட்டுக்கு போங்க என்று சொல்ல அந்த மது பெரியர் கூறிய வார்த்தை, என்னுடைய அருமை மகள் எனக்கு பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் எனக்கு கிஃப்டாக தந்தான், அந்த சின்ன பிள்ளையினுடைய முகத்தை நான் கண்ட காட்சிய அந்த பிள்ளை கண்டிருக்குமோ இல்லையோ தெரியா, எனக்கு அந்த முகத்தை பார்க்கறதுக்கு வெட்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது என்று கூற தன்னுடைய அருமை நண்பர் அழகான ஆறுதல் வார்த்தைகளை கூறி, மனிதன் தவறு செய்ய வந்தான் பரவாயில்ல வீட்டுக்கு போங்க என்று சொல்லி அனுப்பி வைக்க அவர் அந்த இடத்தில் இருந்து மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வரும் வழியில் இன்னும் அவருடைய மனசு இடம் கொடுக்கல. பல வேலைகளில் செய்துவிட்டு தன்னுடைய வீட்டை வந்து அடைகின்றார். அடையக்கூடிய நேரத்திலே வீட்டில் மக்கள் திரண்டிருக்கின்றார்கள், எல்லா மக்களும் நிறைந்து இருக்கின்றார்கள். இவர் யோசிக்கிறார், என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேனா அல்லது வேற எங்கேயாவது போயிட்டேனா என்பதாக நினைச்சு அவர் சில நண்பர்களிடம் ஏதோ அவர் ஒரு மாறுதல் செய்தவரை போன்று ஒரு அவருடைய புத்தி ஏதோ நடந்ததை போன்று அவர் விசாரிக்கின்றார். அனைவர்களும் கூறுகின்றார்கள், இல்ல உங்களோட வீடுதான் என்பதாம். வீட்டுக்கு போகும் பொழுது தன்னுடைய அருமை மனைவியார் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து எங்கப்பா போனீங்க இவ்வளவு நேரம்? இவர் கேட்கின்றார், என்ன நடந்துச்சு என்று கேட்க, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கிஃப்டாக பல வருடங்களுக்கு பின்னால் தந்த குழந்தைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ராவு சில மணி நேரத்துக்கு முன்னால், ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரத்துக்கிட்ட என்னுடைய குழந்தை எழும்பியதை போன்று நான் கண்டேன். மனைவி கூறுகின்றார், பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அது காலை நேரம் விழித்து ஹுமைரா ஹுமைரா என்பதாக நான் எனது மகளை கூப்பிடுகின்றேன். மகள் மொழிக்கல்ல, மகள் தூக்கத்தில் அப்படியே இருந்துட்டு பின்னால எனக்கு விளங்கிச்சு, அந்த குழந்தையை அல்லாஹ் அழைத்து கொண்டான் என்பதாக எனக்கு விளங்கிச்சு என்று கூற அந்த மது பிரியர் என்ன செய்கின்றார், யா அல்லாஹ், இன்று இருந்து நான் என்னுடைய வஃபாத்து வரைக்கும் நான் மது அருந்த மாட்டேன், யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் தந்தையே என்று கூறிய அந்த குழந்தையை நீ சுவர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்று கூறி அவர் மாலை மாலையாக அழுகின்றார். இவருக்கு அல்லாஹுவை பயந்து கொங்க என்று சொன்ன குழந்தை அதே நேரத்தில் தன்னுடைய படுக்கை அறையில் மரணித்து விட்டது என்ற செய்தி தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது. இரண்டு பேரும் மாலை மாலையாக அழுகின்றார்கள். ஜனாஜா அடக்கப்பட்டதுக்கு பின்னால் இவர் அன்றில் இருந்து தான் செய்த பாவத்தை விட்டுவிட்டார். அந்த குழந்தையை நினைத்து இவர் காணக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இவர் நலவை நாடுவார், அந்த பாவத்தையும் செய்ய மாட்டார் என்ற சம்பவம் அந்த முஜித்தமா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு சஞ்சிகையிலே என்பதே நான் வாசித்தேன். சொல்ல வருகின்ற விடயம், சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள எமது தந்தைமார்கள் வயோதிபர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், மகரிப் நேரம் ஆகிவிட்டால், மகரிப் நேரம் ஆகிவிட்டால் எந்த ஒரு வீடும் இருக்காது, ஒரு ஆண் ஓதப்படாத வீடு. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த காலத்தில் என்ன செய்தார்கள், மௌலூத் என்ற பெயரில் சில பேரும், குர்ஆன் என்ற பெயரில் இன்னும் சிலரும், ஹதீஸ் என்ற பெயரில் இன்னும் சிலரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மகரிப்புடைய நேரத்தை அடைந்து விட்டால் அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஆராயக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய காலத்தில், அந்த மூதாதையர்களுடைய காலத்தில் இன்றிருப்பதை போன்று எந்த ஒரு நோயும் இருக்கல்ல, எந்த ஒரு பயமும் இருக்கல்ல. இன்றைக்கு இருக்குது நிமோனியா, டெங்கு அல்லது வாந்தி பேதி, இப்படி ஒரு நோய்கள் இருக்கின்றது, வகை வகையான நோய்கள். சில வைத்தியர்கள் என்ன செய்கின்றார்கள், சில நோயாளிகளை அழைத்து அவர்களுடைய பெரும் விளையாட்டை காட்டிவிட்டு கடைசி நேரத்திலே கூறுகின்றார்கள், என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியல, உங்களோட கடவுளை வேண்டிக்கோங்க, வீட்டிலேயே வச்சுக்கோங்க என்பதாக கூறுகின்றார்கள். என்ன காரணம், அந்த காலத்தில் இந்த மூதாதையர்கள் மகரிப்புடைய நேரத்தை அடைந்தால் எந்த ஒரு வீடும் இருக்காது, குர்ஆன் ஓதப்படாத வீடு, எந்த ஒரு வீடும் இருக்காது, ஹதீஸை ஆராயாத வீடு. அவர்களுடைய காலத்தில் இன்றிருப்பதை போன்று அறிவை வளர்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்கல்ல, இன்டர்நெட் இருக்கல்ல, அவசரமான செய்திகளை அனுப்புவதற்கு இமெயில் இருக்கல்ல. இன்று எம்முடைய கையிலே உலா வரக்கூடிய பல நண்பர்களை பிரித்து, பல கணவன் மனைவிமார்களை சீரழித்து சின்ன பின்னமாக்கி, பல உறவுகளை உருக்குள்ளே வைத்த மொபைல் போன் என்ற பெயரிலும், தொலைக்காட்சி என்ற பெயரிலும் பல பேர்களுடைய குடும்பத்தை சீரழித்து சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி என்ற பெயரில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியும் அவர்களுடைய காலத்தில் இருக்கல்ல. ஆனால் அல்லாஹுடைய உதவியால் அவர்கள் அறிவில் உச்சகட்டத்தில் இருந்தார்கள், அறிவில் முன்னேறி இருந்தார்கள். அன்றிருந்த வயோதிபர்கள் இடத்தில் எங்காவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு கணக்கை கேட்டு பாருங்கள், அவர்கள் குலஜரை பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் உதவியால் அழகான முறையில் கூறுவார்கள். எமது வாலிபர்களே ஒரு கணக்கை கேட்டால் அவர்களுக்கு கால்குலேட்டர் இல்லாட்டி தலைவலி வந்துடும் என்று சொல்ற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கின்றது. என்ன காரணம்? அந்த மூதாதையர்கள் மகரிப் நேரத்தை கண்ணியப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்தான். அவர்களுக்கு நோயும் இல்ல பேயும் இல்ல, அவர்களுடைய அறிவிலும் சிறந்து விளங்கினார்கள். மாற்றமாக இருந்திருக்கக்கூடிய எமது சமூகத்தை எமது சமுதாயத்தை நாம் எடுத்து பார்த்தால் மகரிப்புடைய நேரத்தை அடைந்து விட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சாப்பிடுவதற்கு இல்லாமல் இருக்கக்கூடிய வீடு இருக்கின்றதா என்று பார்த்தால் அது சாத்தியப்படும். ஆனால் டிவி இல்லாத வீடு இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் வல்லாஹி பண்ணி கூற முடியும், எந்த ஒரு வீடும் இருக்காது. ஓர் இரு வீடுகளை தவிர அல்லாஹ் பாதுகாத்த ஓரிரு வீடுகளை தவிர என்ன காரணம்? அந்த டிவியை பார்த்து அவர்கள் சீரழிந்து சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இன்று பார்க்கலாம் அந்த டிவி நிகழ்ச்சியிலே போடக்கூடிய நிகழ்வுன்னா கணவனுடன் அறப்படிப்பது எப்படி, கணவனிடம் இருந்து மனைவியை பிரிப்பது எப்படி, கணவன் இப்படி பேசினால் என்ன குத்து வார்த்தைகளை பேசுவது, மாமியுடன் சண்டை பிடிப்பது எப்படி, மாமி மருமகளை பிரிப்பது எப்படி என்ற பல கலை கண்ட வார்த்தைகளை கூறி அந்த மகரிப்புடைய நேரத்தை அவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இன்று நாம் பார்க்கலாம் எந்த ஒரு இடத்தை பார்த்தாலும் எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் அவர்களுக்கு பயமும் வராத நோய்களும் அறிவிலும் பின்தங்கிய நிலைமையிலும் முஸ்லிம் சமூகம் இருக்கின்றார்கள் என்பத நாம் அனைவர்களும் விளங்கிக் கொள்ளேயும். இதே போன்று தான் அண்மையிலே நடந்த ஒரு ஆய்வு, கொழும்பு மாநகரிலே சில முக்கிய ஆலயங்களை தலைமை பீடத்துக்கு வைத்து நடந்த ஆய்வு என்னவென்றால், எமது நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பெண்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குளிக்கக்கூடிய அந்த பொருளான குளிப்பை கூட சரியான முறையில் குளிக்க தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாக கூறி மூன்று மூத்த ஆலயங்கள் தலைமை பீடத்தில் வகிக்க ஏனையவர்கள் எல்லாம் பெண்கள், அவர்கள் எல்லாம் திருமணம் செய்தவர்கள், திருமணம் செய்யாதவர்கள் அனைவர்களையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு குரூப்பிலே சுமார் 140 அல்லது 147 பேர்களை உள்ளடக்கி மூன்று குரூப் உள்ளடக்கி இந்த சவாலை விடுகின்றார்கள். பொருளான குளிப்பை குளிக்க தெரிந்தவர்கள் அதனுடைய முறையை சரியாக சொன்னால் அவர்களுக்கு பெருமதிமிக்க பரிசுகள் வழங்கப்படும் என்று கூற அனைத்து பெண்களும் முந்தி அடித்துக் கொண்டு விடையளிக்கின்றார்கள். கை சேதம் என்னவென்றால் சுமார் 3 குரூப்பிலேயும் 145 பெண்கள் மட்டும் விடையளித்திருந்தார்கள். அதிலே 7 பேர் உடைய விடைதான் சரியாக இருந்தது. மாற்றமாக மீதியாக உள்ள அனைத்து பெண்களும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நினைவின்படி அவர்கள் நினைத்தபடித்தான் அவர்களுடைய குளிப்பை குளித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்தது. கவலைக்குரிய விடயம். எப்படி இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடம் எமக்கு செய்யப்படக்கூடிய அநியாயத்திற்காக வேண்டி எமக்கு ஏற்படக்கூடிய அத்துணியங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் எப்படி அல்லாஹ் எமக்கு விடையளிப்பான்? பரலான குளிப்பை கூட சரியாக குளிக்காமல் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்தால் அல்லாஹ் எப்படி எமது பிரார்த்தனைக்கு விடையளிப்பான் என்றத நாம் விளங்கிக் கொள்ளணும். இதே போன்றுதான் எமது வயது வந்த தந்தைமார்களும் சில தாய்மார்களும் குர்ஆன் மதரசா என்ற பெயரிலையும் மக்தப் என்ற பெயரிலையும் மதரசா என்ற பெயரிலையும் ஏதோ எமது சமூகம் நாசகரமான சக்திகளுக்கு மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஸ்ரீலங்காவில் உள்ள முக்கியமான தலைமை பீடம் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் வழிகாட்டின் பேரில் அவர்கள் இந்த குர்ஆன் மதரசாக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் எமது தந்தைமார்கள் ஆண் பிள்ளைகள் என்றால் அவர்கள் 16-15 வயதை அணிந்து விட்டால் வந்து கூறுகின்றார்கள், என்னுடைய மகன் ஓலவல் செய்யணும் ஏலவல் செய்யணும், இந்த கூட நாம் மதரசா கணப்புற தன்னை பார்த்தேன் என்பதாக கூறுகின்றார்கள். நல்ல விடயம் என்று வைத்துக் கொண்டாலும் பெண் பிள்ளைகளுடைய பக்கத்தை எடுத்து பார்த்தாலும் வந்து கூறுகின்றார்கள், என்னுடைய மகள் பருவ வயது அழிந்து விட்டார், இதற்கு பின்னால் மதரசாவுக்கு வரமாட்டார் என்பதாக அழகாக சுத்த தமிழிலே அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜிலே அவர்கள் அழகான முறையிலே கூறுகின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், 16-17 வயது வந்த உங்களுடைய வாலிபர்கள் உங்களுடைய வயதுக்கு வந்தான் பிள்ளைகளை குர்ஆன் ஓதுவது போதும் என்பதாக மதரசாவை விட்டு நிப்பாட்டக்கூடிய தந்தைமார்களே தாய்மார்களே, அதே போன்று வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் நிற்கக்கூடிய தாய் தந்தையர்களே சிந்தித்து பாருங்கள். அவர்கள் டியூஷன் என்ற பெயரில் 16 வயது வந்த பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பஸ்ஸிலே மகரம் இல்லாத ஆண்களுடன் செல்கின்றார்களே, இதற்கு உங்களுக்கு விலங்கல்லையா? வயசு வந்த பிள்ளைங்க விலங்கல்லையா? எனது வாலிபர் ஓலவள் ஏழவள் செய்கிறாரு, அவருக்கு வெக்க சுவாபம் வந்திருக்கேன் உங்களுக்கு விலங்கல்லையா? அந்த பெண் பிள்ளைகளும் அந்த ஆண் பிள்ளைகளும் பஸ்ஸிலே செல்கின்றார்கள். இன்னும் சில பெண்கள் டியூஷன் என்ற பெயரிலே சென்று விட்டு புத்தகங்களை தூக்க வேண்டிய அந்த வயதிலே பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்த எத்தனையோ வரலாறுகள் எமது நாட்டிலே குறிப்பாக இந்த கொழும்பு மாவட்டத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? படிப்பு உலக கல்வி எமக்கு தேவைத்தான். எப்படி நாம் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது இந்த பொருளான குளிப்பின் உடைய கடமையை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியாவது நாம் எமது பிள்ளைகளை ஓத வைப்பது படிக்க வைப்பது கட்டாயம் அல்லவா என்பதை நாம் நினைவில் கொள்வதோடு அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், நாம் இன்று எங்க பார்த்தாலும் எந்த இடத்தை பார்த்தாலும் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிரச்சனை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸாக இருந்தாலும் நாம் நினைக்கின்றோம் எமக்கு அந்த ஹதீஸ் விளங்காததன் காரணமாக நாம் நினைக்கின்றோம் இது கட்டுக்கதை என்பதாக நினைக்கின்றோம். கட்டுக்கதை அல்ல, இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழிகள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கன ஜுன்ஹுல் லைலி அவ் அம்ஸைதும், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டால் மக்ரிபுடைய நேரத்தை அடைந்து விட்டால் ஃபகுஃபூ ஸுபியானக்கும், உங்களது குழந்தைகளை உங்களது சிறு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே எடுத்து விடுங்கள். காரணம் அந்த மாலை நேரம் ஆகிவிட்டால் அந்த மகரிபுடைய நேரம் ஆகிவிட்டால் ஷைத்தான்கள் எல்லா இடத்துக்கும் விரண்டோடி அவர்கள் பரவி திரிகின்ற நேரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதீனாவிலே ஓர் இடம் இருக்கின்றது சன்ஹா என்று சொல்லக்கூடிய இடம், அந்த மதீனாவிலே மகரிபுடைய அஸான் சொல்லப்பட்டு விட்டால் மதீனாவில் இருந்து சுமார் 16 அல்லது 20 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கே உள்ள இடம் அந்த தூரத்துக்கு ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்பதாகவும் கூறினார்கள். அந்த ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களது சிறு பிள்ளைகளை அந்த நேரத்திலே வெளியே வைத்துக் கொள்ளாதீர்கள், ஷைத்தான் உடைய தொந்தரவுகள் ஏற்படும் என்பதாக கூறுகின்றார்கள். அதே நிகழ்வு இன்று இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுடன் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எம் அனைவர்களுக்கும் தெரியும், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் அனைத்து இலை குலைகளும் என்ன செய்கின்றது, சூரியன் உடைய வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் தன்னுடைய ஆக்சிஜனை அதற்குள்ளே வைத்து அதாவது காவிரி ரோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த நச்சு வாயுவை அது வெளியேற்றுகின்றது, அதோடு சேர்த்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. அனைத்து மரங்களும் எமக்கு சுவாசிப்பதற்கு இலேசான எமக்கு எமது ஆரோக்கியத்திற்கு தேவையான அந்த ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. அதன் காரணமாக நாம் எல்லாம் அழகான முறையில் இருக்கின்றோம். எப்பொழுது இந்த சூரியன் உடைய ஒளி மறைந்து விடுகின்றதோ சூரியன் மறைகின்றதோ அதே மரம் என்ன செய்கின்றது, அதற்கும் ஆக்சிஜன் தேவை என்பதற்காக வேண்டி அது ஆக்சிஜனை மீட்டுக் கொள்கின்றது. அதனுடைய கெட்ட சக்தியெல்லாம் அந்த சூரிய ஒளி மறைந்ததற்கு பின்னால் அது வெளியிடுவதன் காரணமாக அந்த நேரத்தில் நாம் எமது குழந்தைகளையும் நாம் பெரியவர்களும் வெளியே இருந்தால் எமக்கு மூச்சு திணறல் இன்னும் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதையும் இந்த ஹதீஸுக்கு ஏற்றதை போன்று அந்த இமாம்களுடைய கருத்துக்களை போன்று இன்றிருக்கக்கூடிய சயின்டிஸ்டும் எமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்துகின்றது. அதன் காரணமாகத்தான் எமது மூதாதையர்கள் என்ன செய்வார்கள், சிலர்கள் மகரிப்புடைய நேரம் ஆகிவிட்டால் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருப்பதை போன்று சிறு பிள்ளைகளை வெளியே வைக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், குறிப்பாக அந்த திங்கட்கிழமையுடைய ராவு அல்லது வெள்ளிக்கிழமையுடைய ராவை அடைந்து விட்டால் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் சாம்பிராணி பிடிப்பார்கள். இந்த ஹதீஸையும் நாம் விளங்காமல் தெளிவில்லாதன் காரணமாக நாம் என்ன செய்கின்றோம், இதெல்லாம் ஷிர்க்கு என்பதாக கூறுகின்றோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய துன்யாவிலே உங்களுடைய உலகத்திலே எனக்கு விருப்பமான மூன்று விடயங்கள் இருக்கின்றது என்பதாக கூறிய ரசூலுல்லாஹ் முதலாவதாக வாசனை திரவியம் என்பதாக கூறினார்கள். அந்த சாம்பிராணி வாசனைக்காக வேண்டி போடப்படுகின்றதே தவிர வேற ஏதாவது ஒரு ஷிர்கான விடயத்துக்காக வேண்டி அல்ல. சில பிள்ளைகளுக்கு சில ஆஸ்துமா போன்ற மூச்சு திணறல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாம்பிராணியை பிடித்தால் அவர்களுக்கு மூச்சு எடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கும், அதற்காக வேண்டி வாணாம் என்று கூறுகின்றார்கள். இன்னும் சிலர்கள் அந்த சாம்பிராணியை, நபி அவர்கள் எனக்கு உங்களுடைய துன்யாவிலே விருப்பமானது மூன்று பொருட்களில் முதலாவது வாசனை திரவியம், அது அத்தரும் வரும், பெர்ஃபியூமும் வரும், சாம்பிராணியும் வரும், எதெல்லாம் வாசனையாக இருக்கின்றதோ அதெல்லாம் வரும் என்பதற்காக வேண்டி எமது மூதாதையர்கள் என்ன செய்தார்கள், அந்த நாட்களிலே அவர்கள் சாம்பிராணியை பிடித்தார்கள். இதே போன்றுதான் நான் சாம்பிராணியை வீட்டுகளுக்கு பிடிங்க என்ற சொல்ல வரல. எமது மூதாதையர்கள் மகரிப்புடைய நேரத்தை கண்ணியப்படுத்தி சிறு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே எடுப்பார்கள். அதே ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய வீட்டின் உடைய கதவுகளை மகரிப்புடைய நேரத்திலே மூடுவதற்காக வேண்டி நீங்கள் நினைத்தால் அல்லாஹுடைய பெயரை சொல்லி மூடுங்கள். அப்படி மூடினால் அல்லாஹ்வுடைய பெயரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டை ஷைத்தானால் திறக்க முடியாது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போன்று நான் ஆரம்பத்தில் கூறிய ஹதீஸ், யுஸ்பிஹு ரஜுல முஃமினன் வயும்ஷி காஃபிரா, காலை நேரத்தில் முஸ்லிமாக இருப்பான், மாலை நேரத்தில் காஃபிராக மாறுவான். வயும்ஷி மாலை நேரத்தில் முஸ்லிமாக இருப்பான், அவன் காலை நேரத்தில் காஃபிராக மாறுவான் என்ற ஹதீஸுக்கு ஏற்ப இன்னும் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் என்பதாக கூறினேன். அதை கூறி இந்த விடயத்தை முடிக்கின்றேன். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அண்மையில் கொழும்பு பிரதேசத்திலே மரதாழை என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து சில நபர்கள் மக்கா முகர்ரமாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அந்த காபாவினுடைய பிறவைக்கு அருகாமையில் இருந்து ஒரு மனிதர் மாலை மாலையாக அழுகின்றார். அந்த மனிதனுடைய அழுகையை பார்த்ததன் பின்னால் சென்றிருந்த சகோதரர்கள் கேட்கின்றார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் குர்ஆன் ஹதீஸிலே உள்ளது அல்ல, அவர்கள் நேராக பார்த்துவிட்டு அவர்கள் சொன்ன செய்தியை நான் குறிப்பிடுகின்றேன். அவர்கள் அந்த மாலை மாலையாக அழக்கூடிய மனிதர்கள் கேட்கின்றார்கள், அருமை நண்பரே ஏனப்பா இவ்வளவு அழுகுறீங்க என்று கேட்க அவர் விடையளிக்கல்ல, அவர் அழுது அழுது அழுதுவிட்டு அவருடைய வாகனத்தில் ஏறி செல்கின்றார். எங்கிருந்து சென்ற நபர்கள் இவருடைய அழுகையின் காரணத்தை விளங்க வேண்டும் என்பதாக நினைத்து அவரை பின்தொடர்கின்றார்கள். அந்த காபாவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டருக்கு அங்கால அவர் தன்னுடைய வாகனத்தில் சென்று இறங்குகின்றார். இறங்கியதன் பின்னால் அவர் செய்யக்கூடிய வேலை
தன்னுடைய வீட்டுக்குள்ளே செல்கின்றார். அழுத மனிதர் இங்கிருந்து போன நபர்கள் கேட்கின்றார்கள், அவருடைய வீட்டை தட்டி கேட்கின்றார்கள், நான் உங்களுக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், நாங்க பல பேர் வந்திருக்கிறோம் என்பதாக கூறி 5 பேர்கள் சென்று கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் மாலை மாலையாக அழுதீர்கள் என்பதாக கேட்க அந்த நபர் கூறுகின்றார், நான் சவுதியிலே பிறந்து வளர்ந்திருக்கின்றேன், யாரும் கேட்கல, இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீலங்கால இருந்து வந்து கேட்கிறீங்க என்பதற்காக வேண்டி, படிப்பினைக்காக வேண்டி இந்த நிகழ்வை கூறுகிறேன் என்பதாக கூறி அவர் ஒரு நிகழ்வை கூறுகின்றார். எனக்கு ஒரு அழகான சகோதரர் இருந்தார், அவர் சாதாரண ஒரு நபர் இல்ல, சவுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பத்வாக்கள் வழங்கக்கூடிய அந்த பத்வா குழுவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளும் என்னுடைய நானா. அவர் நோயுற்றிருந்தார், அவர் நோயிற்றிருக்கக்கூடிய நேரத்திலே நான் அருகாமையில் இருந்தேன், என்னுடைய பேர் நஜ்முல் ஹக், நான் அந்த இடத்திலே இருந்தேன், என்னை அழைத்தார், என்னுடைய அருமை சகோதரரை ஓடி வாருங்கள் என்பதாக அழைத்தார், என்னுடைய நானா மிக பெரிய ஆளும் என்பதற்காக வேண்டி நானும் ஓடோடி வந்தேன், வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய நானா அழைத்தார், நஜ்முல் ஹக் அவர்களே எனக்கு அல் குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்பதாக கூறினார். நான் நினைத்தேன் என்னுடைய நானா மிகப்பெரிய மார்க்கமேதை என்பதனால் குர்ஆனை பார்த்து ஏதோ ஒரு நல்ல விடயம் எனக்கு கூறப் போகின்றான் என்பதாக நினைத்து நான் ஓடோடி வந்த குர்ஆனை கொடுத்தேன். அவர் குர்ஆனை திறந்தார், குர்ஆனினுடைய நடுப்பகுதியை திறந்தார், திறந்தவுடன் அவர் கூறினார், என்ன கூறினார் என்றால், லைஸ பைனி வபைனல் குர்ஆன் ஐயு அலாகா, அந்த என்னுடைய நானா கூறிய வார்த்தை அது இருக்கட்டும். அந்த மனிதர் என்ன செய்தார், இவர் நினைத்தார் இந்த வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏதோ அதியா இருப்பதற்காக வேண்டி என்னிடம் வந்திருக்கின்றார்கள் என்பதாக நினைத்து அவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு கணக்கை தருகின்றேன் என்பதாக கூற ஸ்ரீலங்காவில் இருந்து சென்ற நபர்கள் கூறுகின்றார்கள், நேரத்திலே குர்ஆனை கேட்டார், குர்ஆனை கொடுத்தேன், என்னுடைய நானா குர்ஆனினுடைய நடுப்பகுதியை பிரித்தவராக, ஐயோ அலாகா, என்னுடைய நானா கூறினார், அவ்வளவு பெரிய மார்க்க மேதையாக முஃப்தியாக இருந்தும் அவர் கூறினார், இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்பதால் அவருடைய கையை குர்ஆனிலே அடிக்கும் பொழுது அவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது. இதை பார்த்து என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது, யா அல்லாஹ் என்னுடைய நானாவை மன்னிப்பாயாக என்பதாக அதற்காக வேண்டி உம்ராக்கு செய்தேன், அதற்காக உம்ராக்கு சென்றேன் என்பதாக கூறி அவர் அந்த சம்பவத்தை விவரிக்கிறார். எனவே தான் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எமது கடைசி முடிவு நல்லதாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் எமக்கு இரக்கம் காட்டணும். நாம் அந்த மது அருந்திய மனிதனை போன்று எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நாடணும். எனவே நாம் எமது வாழ்க்கையில் அல்லாஹ் ரமலானை அண்மையில் கண்டான், இப்ப சவ்வாளுடைய மாதத்தில் இருக்கின்றோம், நாம் நல்ல முறையில் இந்த மாதத்தை கழித்து நபி அவர்கள் கூறியதை போன்று மகரிப் நேரத்தை கண்ணியமான முறையிலே கழித்து குர்ஆன் ஓதக்கூடிய முறையிலே கழித்து எமது சின்னம் சிறார்களை வீட்டுக்குள்ளே வைத்து மகரிபுடைய நேரத்திலே நல்ல முறையிலே எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களே மன்னிப்பாயாக, எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பல நேரங்களிலே பல இன்பங்களெல்லாம் துன்பங்களாக மாற்றி எங்களுக்கு எல்மை கற்றுத்தந்த எங்களது உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உடலிலே உள்ள உறுப்புகள் அனைத்துமே நல்ல முறையிலே செயல்படுவதற்கு கிருபை செய்வாயாக, எங்களுடைய உடல் உறுப்புகள் செயலற்று விடாமல் இருக்க நீயே கிருபை செய்வாயாக, நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ், கடைசி மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை முழிந்தவர்களாக எங்களுடைய ரூஹ் பிரிவதற்கு கிருபை செய்வாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த இடங்களில் எங்களுடைய ரூஹல் பிரிவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ்.